2016 ஆண்டு ஏப்ரல் மாத தென்றலிதழில் ராமா கார்த்திகேயன் அவர்கள் எழுதியுள்ள ஆனந்தாசனம் என்னும் சிறுகதை. ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். லிப்பிட் ப்ரொஃபைல் டெஸ்ட் ரிசல்ட் வந்துருச்சு. நான் அப்பவே சொன்னேன், கேட்டியா? உன்னோட கொலஸ்ட்ரால் கண்ணா பின்னாலும் எகிரி இருக்கு. யோகிதா மூர்த்தியின் மெடிக்கல் ரிப்போர்ட்டை பார்த்தவாறு படப்படுத்தாள். அதெல்லாம் சும்மா பயமுறுத்துறாங்க. இந்தியன்ஸ் எல்லாருக்குமே இது அப்படித்தானா? நீ ஒன்றும் கவலைப்படாத, மண்ணாங்கட்டி ஒழுங்கா இனிமே நான் சொல்ற மாதிரி சாப்பிடு. மூர்த்தி கொஞ்சம் சீரியஸா இரு. கணவனின் மீது கடுப்பாக தொடங்கினாள். சரி சரி, ஆரம்பிக்காத, கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணிக்கலாம் என்று சொல்லிக்கொண்டே ஒரு பெரிய சைஸ் பாப்கார்னை மைக்ரோவேவில் திணித்தான் மூர்த்தி. உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா மூர்த்தி? இவ்வளவு சொல்லிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு தீனியிலேயே குறியா இருக்கியே. உன்னை சொல்லி குத்தம் இல்ல, வேளா வேளைக்கு உனக்கு வகை வகையா சமைச்சு போட்டேன் பாரு. என்ன சொல்லணும்? இதோ பாரு யோகி, எதுவா இருந்தாலும் பேசி தீத்துக்கலாம். ஏன் சாப்பாட்டை இதுல இழுக்காத? உலகத்திலேயே ஆண்டவன் படைச்ச ரெண்டு சிறப்பான விஷயம், ஒன்னு நீ, இன்னொன்னு உன்னோட சாப்பாடு. இது ரெண்டும் இல்லாம என்னால இருக்க முடியாது என்று பட்டேல் கடை குல்ஃபி ஐஸ் போல் பெரிய ஐஸாக அவள் தலையில் வைத்தான். அசடு வழியாத, சகிக்கல. நாளிலேந்து ஜிம் போக ஆரம்பி, மார்னிங் ஜாக் போயிட்டு வந்த பிறகுதான் காஃபி. காலையில இட்லி தோசை எல்லாம் கிடையாது, ஓட்ஸ் கஞ்சி தான் சொல்லிட்டேன். சிறு வயதிலேயே காலையில் ஓட சொன்னால் அம்மா கண்ணிலிருந்து மறையும் வரை ஓடிவிட்டு பிறகு சோம்பேறி நடை நடந்த ஆள் மூர்த்தி என்று அவளுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லைதான். கல்லூரியில் நண்பர் கூட்டம் அனைத்தும் சிக்ஸ் பேக் மோகத்தில் இருந்த காலத்தில் கூட மூர்த்தி மைசூர் பாக்கை முசுக்கி கொண்டிருந்த நாட்கள் பல. இருந்தாலும் யோகிதா விடுவதா இல்லை. தனது தடாலடி டயட் திட்டத்தை அவள் அமல்படுத்தினாள். ஃபுல் மீல் சாப்பிட்ட நாக்குக்கு ஓட்மீலை பார்த்தாலே எரிச்சல் வந்தது. பிரியாணியை பார்த்த கண்கள் அந்த பச்சை கீன்வாவை பார்க்கவே மறுத்தன. வாரம் தவறாமல் அரை கிலோ மிக்சரை வாங்கிய கைகள் அதே கடையில் ஆல்மண்ட் பாலை வாங்கும் நிலைமைக்கு தள்ளப்பட்டன. ஏமா, இன்னைக்காவது அட அவியல் பண்ணே, இந்த சாலட சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கு போச்சு என்றான் அவன் நப்பாசையில் நாக்கை நீட்டியவாறு. நோ நோ, நத்திங் டூயிங். டயட்டை பிரேக் பண்ணக்கூடாது. ஒழுங்கா இந்த சூப்பை குடிச்சிட்டு பாக்கி இருக்கிற சாலடை சாப்பிட்டு முடிங்க. நான் போய் கேழ்வரகு தோசை எப்படி பண்ணணும்னு ஆன்லைன்ல பாக்கணும் என்று கராராக கூறிவிட்டாள். ஏமா யோகி, நான் வேணும்னா யோகா கிளாஸ் சேர்ந்துகிட்டுமா? என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் போறாங்க. யோகா பண்ணா தானாகவே மெட்டபாலிசம் அட்ஜஸ்ட் ஆயிடுமா? சாப்பாட்டுல எந்த கட்டுப்பாடும் வேணாமா? என் ஃப்ரெண்டு பத்ரி கூட வஜ்ராசனம் கத்துண்டு பாதி வயிறை குறைச்சிட்டான். நான் சேரட்டுமா? என்ன சொல்ற? இத போய் என்கிட்ட கேட்கணுமா? முதல்ல உங்க ஃப்ரெண்டு பத்ரிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். என்னால முடியாததை அவர் சாதிச்சுட்டார். உங்களை எக்ஸசைஸ் பண்ண சம்மதிக்க வச்சுட்டார். நீங்க சீக்கிரமா அந்த யோகா ஸ்டுடியோவில் என்ரோல் பண்ணுங்க. பத்ரியும் உங்களுக்கு சில ஆசனங்கள் சொல்லி கொடுப்பார். ஆமா, அந்த யோகா ஸ்டுடியோ பேர் என்ன சொன்னீங்க? பெண்டிட் லைக் பக்தவத்சலம். பக்தவத்சலம் யாரு? யோகா குருவா? ஆமா, கலிபோர்னியாவிலேயே அவர் தான் நம்பர் ஒன்னாம். வாரம் மூணு முறை தான் இந்த ஸ்டூடியோவுக்கு வருவாராம். மீதி நேரம் எல்லாம் ஹாலிவுட் செலிபிரிட்டிஸ்க்கு சொல்லி கொடுக்க லாஸ் ஏஞ்சலஸ் போயிடுவாராம். அவரை பத்தி பத்ரி நிறைய சொல்லியிருக்கான். நீங்க இவ்வளவு ஈடுபாட்டோட பேசுறத பார்த்தாலே எனக்கு பாதி நம்பிக்கை வந்துடுச்சு. நான் போய் பத்ரிய நேர பார்த்து தேங்க் பண்ணணும். சச் எ நைஸ் பர்சன். பக்தவத்சலம் தன் பதியை பெண்டெடுக்க ஆரம்பித்ததில் மகிழ்ந்து போனாள் யோகிதா. மூன்று மாதங்கள் ஓடின. ஏங்க, யோகா பண்ணிட்டு வரும்போதெல்லாம் ஒரே ஏப்பமா விடுறீங்களே, இது என்ன ஒரு வித சைடு எஃபெக்டா என்றாள் யோகி. ஆமா, எங்க குரு பக்தவத்சலம் எனக்குன்னே ஒரு ஆசனம் சொல்லி கொடுத்தார். ஆனந்தாசனம்னு பேரு. அது பண்ணும்போதெல்லாம் ஒரு புத்துணர்ச்சி, உடம்புக்கும் மூளைக்கும் ஒரு புது தெம்பு கிடைச்சா மாதிரி ஒரு ஃபீலிங். அது பண்ணும்போது வேண்டாத வாயுவெல்லாம் வெளியில வர்றது சகஜம்தான்னு சொன்னார். இல்லை, மூணு மாசமா யோகா போறீங்க, நான் உங்களை ஸ்ட்ரிக்ட் டயட்ல வச்சிருக்கேன், அப்புறம் ஏன் உங்க உடம்பு குறையவே மாட்டேங்குது என்று இறுகிய முகத்துடன் மூர்த்தியை குடைய தொடங்கினாள். அது ஒன்றும் இல்லம்மா, இப்போ நாங்கள் முதுகு தண்டை கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். திருக்கோண ஆசனம் பண்ண ஆரம்பித்தால் தானா தொப்ப குறையும்னு பக்தவசலம் கேரண்டி கொடுத்துருக்கார். கொஞ்சம் பொறுமையாக இருந்து பாரு. என்னமோ போங்க, நீங்க சுறுசுறுப்பா இருந்து ஹெல்த்தை பார்த்துக்கிட்டாலே போதும், எனக்கு வேற என்ன வேணும்? மறுநாள் சாயங்காலம் வழக்கமாக வாங்கும் பச்சை சாலட் இலைகளை 10 மடங்கு விலை கொடுத்து அந்த கடையில் வாங்கிய கையோடு யோகிதாவுக்கு சட்டென்று ஒரு யோசனை தோன்றியது. இது மூர்த்தியோட யோகா டைம் ஆச்சே, இன்னைக்கு அவர் ஸ்டூடியோவுக்கு போய் சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் என்று நினைத்து கொண்டு எலக்ட்ரிக் காரில் கிளம்பினாள். யோகா ஸ்டூடியோ பார்க்கிங்கில் ஈ காக்கா இல்லை. உள்ளே போய் விசாரித்ததில் குரு பக்தவசனம் 2 மாதமாக அங்கு வருவதே இல்லை என்றும் ஸ்டூடியோ சீரமைப்புக்காக மூடப்பட்ட விஷயமும் தெரிய வந்தது. யோகிதாவுக்கு பதற்றமானது. 2 மாதமாக இந்த மனிதர் எங்கு போகிறார் என்று அவள் மனம் 50 ஷேட்ஸில் குழம்பியது. சற்றே திரும்பிய அவள் கண்ணில் அருகில் இருந்த பார்க்கிங் வாசலில் பத்ரியின் கார் தென்பட்டது. உள்ளே போய் பத்ரிக்கு ஒரு ஹை சொல்லிவிட்டு வரலாம் என்று நுழைந்தவளே, வாங்க மேடம் என்று ஆனந்த பவன் முதலாளி அன்போடு வரவேற்றார். புதுசா ஓபன் பண்ணியிருக்கீங்களா என்று கேட்பதற்குள், எஸ் ஓபன் பண்ணி 2 மாசம்தான் ஆகுது என்று முடித்தார். கண்களை அலைய விட்ட யோகிதாவுக்கு அதிர்ச்சி. மூர்த்தி பத்ரி இருவர் முன்னும் முருகலான ஆனந்த பவன் நெய் ரோஸ்டில் ஆவி பறப்பதை பார்த்ததும் யோகிதாவின் காதுகளில் இருந்து புகை பறந்தது. ஒலிவடிவும் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.